சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை December 21, 2025. தலைப்பு: மனிதன் உட்பட பிரபஞ்சம் அணுசக்தியால் உருவானது. கோல்டன் உரை: எரேமியா. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோபு. இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல் போதிக்கிறவர் யார்? மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியை நீர் மகிமைப்படுத்த நினையும். எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே. தூரத்திலிருந்து அது மனுஷருக்கு வெளிப்படுகிறது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இப்போதும் புருஷனைப் போல் இடைகட்டிக்குள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவே. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதின் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அப்பொழுது விடிக்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும், அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். யோசுவா. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யோசுவா சுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்ததையும், கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதே கேள்விப்பட்ட போது, ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும், எர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும், லாகிஸின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும், எக்லோனின் ராஜாவாகிய தெபிருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையமிறங்கி அதின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலிலிருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆளனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலிலிருந்து இரா முழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தூரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசிக்கா மட்டும் மக்கிதா மட்டும் முறிய அடித்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. யோபு தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். சர்வவல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகாநீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். லூக்கா. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஈரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாயிருந்தார்கள். எலிசபெத்து மலடியாயிருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளையில்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படியிருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவசந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபங்காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவருக்கு தரிசனமானான். சகரியா அவனைக் கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். தேவதூதன் அவனுக்கு பிரதித்தரமாக, நான் தேவசன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும், உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தென்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர்வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். சங்கீதம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமோஸ். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. எல்லா நன்மைகளும் ஆவியானவருக்கு சாத்தியம். அனைத்து நன்மைகளையும் அடைவதற்கான சாத்தியத்தை அறிவியல் வெளிப்படுத்துகிறது. மேலும் கடவுள் ஏற்கனவே செய்திருப்பதை கண்டறிய மனிதர்களை வேலையில் ஈடுபடுத்துகிறது. கிறிஸ்தவ அறிவியல் அனைத்து காரணங்களையும் விளைவுகளையும் உடல் ரீதியாக அல்ல, மன ரீதியாக விளக்குகிறது. இது ஆன்மா மற்றும் உடலிலிருந்து மர்மத்தின் திரையை நீக்குகிறது. இது மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள அறிவியல் உறவை காட்டுகிறது. இருத்தலின் பின்னிப்பிணைந்த தெளிவின்மைகளை துடைக்கிறது. மேலும் சிறைபிடிக்கப்பட்ட சிந்தனையை விடுவிக்கிறது. தெய்வீக அறிவியலில் மனிதன் உட்பட பிரபஞ்சம் ஆன்மீகமானது, இணக்கமானது மற்றும் நித்தியமானது. படைப்பு கொள்கை, வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு, கடவுள். பிரபஞ்சம் கடவுளை பிரதிபலிக்கிறது. ஒரே ஒரு படைப்பாளியும் ஒரே ஒரு படைப்பும் மட்டுமே உள்ளது. இந்த படைப்பு ஆன்மீக கருத்துக்கள் மற்றும் அவற்றின் அடையாளங்களின் வெளிப்பாட்டை கொண்டுள்ளது. அவை எல்லையற்ற மனதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எப்போதும் பிரதிபலிக்கப்படுகின்றன. சத்திய பிரபஞ்சத்தில் பொருள் தெரியவில்லை. பிழையின் எந்த அனுமானமும் அங்கு நுழைகிறது. கடவுளின் வார்த்தையான தெய்வீக அறிவியல் பிழையின் முகத்தில் இருளுக்கு கடவுள் அனைத்திலும் எல்லாம் இருக்கிறார் என்று கூறுகிறது. மேலும் எப்போதும் இருக்கும் அன்பின் ஒளி பிரபஞ்சத்தை ஒளிரச் செய்கிறது. எனவே நித்திய அதிசயம். எல்லையற்ற இடம் கடவுளின் கருத்துக்களால் நிறைந்துள்ளது. எண்ணற்ற ஆன்மீக வடிவங்களில் அவரை பிரதிபலிக்கிறது. மனம் அதன் அனைத்து அமைப்புகளுக்கும் மேலானது மற்றும் அனைத்தையும் ஆளுகிறது. அதன் சொந்த கருத்து அமைப்புகளின் மைய சூரியன், அதன் சொந்த பரந்த படைப்புகளின் வாழ்க்கை மற்றும் ஒளி. மனிதன் தெய்வீக மனதிற்கு துணை நதி. மனம் இல்லாமல், காற்றை தனது பிடியில் வைத்திருக்கும் புத்திசாலித்தனம் இல்லாமல் உலகம் சரிந்துவிடும். தத்துவமோ அல்லது சந்தேகமோ மனதின் மேலாதிக்கத்தை வெளிப்படுத்தும் அறிவியலின் அணிவகுப்பை தடுக்க முடியாது. மனசக்தியின் உள்ளார்ந்த உணர்வு மனதின் மகிமையை மேம்படுத்துகிறது. தூரம் அல்ல, அருகாமை இந்த கண்ணோட்டத்திற்கு மயக்கத்தை அளிக்கிறது. பூமியை உருவாக்கும் கூட்டு தாதுக்கள் அல்லது திரட்டப்பட்ட பொருட்கள், தொகுதி நிறைகள் ஒன்றோடொன்று வைத்திருக்கும் உறவுகள், வான உடல்களின் அளவுகள், தூரங்கள் மற்றும் புரட்சிகள் ஆகியவை மனிதனையும் பிரபஞ்சத்தையும் மீண்டும் ஆவியாக மாற்றுவதன் மூலம் ஆன்மீக உண்மைக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ளும்போது அவை அனைத்தும் உண்மையான முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல. இது செய்யப்படும் விகிதத்தில் மனிதனும் பிரபஞ்சமும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படும். பொருள் சார்ந்த பொருட்கள் அல்லது உலகியல் அமைப்புகள், வானியல் கணக்கீடுகள் மற்றும் பொருள் விதி அல்லது பொருள்களில் வசிக்கும் வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம் என்ற கருதுகோளை அடிப்படையாக கொண்ட ஊக கோட்பாடுகளின் அனைத்து சாதனங்களும் இறுதியில் மறைந்து ஆன்மாவின் எல்லையற்ற கால்குலஸில் விழுங்கப்படும். பூமியின் இயக்கமும் நிலையும் மனத்தால் மட்டுமே நிலைநிறுத்தப்படுகின்றன. ஒரே ஒரு உண்மையான ஈர்ப்பு மட்டுமே உள்ளது, அது ஆன்மாவின் ஈர்ப்பு. ஊசியை கம்பத்தை நோக்கி நீட்டுவது இந்த அனைத்தையும் தழுவும் சக்தியை அல்லது கடவுளின் ஈர்ப்பை தெய்வீக மனதை குறிக்கிறது. கடவுள் பிரபஞ்சத்தை ஆள்வதால் கோள்களுக்கு மனிதன் மீது அவனை படைத்தவரை விட அதிக சக்தி இல்லை. ஆனால் மனிதன் கடவுளின் சக்தியை பிரதிபலிக்கும் வகையில் பூமி மற்றும் அதன் புரவலன்கள் அனைத்தையும் ஆதிக்கம் செலுத்துகிறான். செடி வளர்கிறது விதை அல்லது மண்ணால் அல்ல, ஆனால் வளர்ச்சி என்பது மனதின் நித்திய கட்டளை என்பதால். மரண எண்ணம் தரையில் விழுகிறது, ஆனால் அழியாத படைப்பு சிந்தனை மேலிருந்து வருகிறது, கீழே இருந்து அல்ல. மனம் அனைத்தையும் உருவாக்குவதால் ஒரு கீழ் சக்தியால் உருவாக்க எதுவும் இல்லை. ஆவி மன அறிவியல் மூலம் செயல்படுகிறது. மனிதனை ஒருபோதும் நிலத்தை உழ வைக்காது, ஆனால் அவனை மண்ணை விட உயர்ந்தவனாக ஆக்குகிறது. இதை பற்றிய அறிவு மனிதனை புல்வெளிக்கு மேலே பூமிக்கும் அதன் சூழல்களுக்கும் மேலே நனவான ஆன்மீக நல்லிணக்கம் மற்றும் நித்திய இருப்புக்கு உயர்த்துகிறது. நாம் ஒரு சரீரப்பிரகாரமான நபராக கடவுளிடம் பிரார்த்தனை செய்தால் அத்தகைய நம்பிக்கையுடன் தொடர்புடைய மனித சந்தேகங்களையும் அச்சங்களையும் கைவிடுவதை தடுக்கும். எனவே எல்லையற்ற சரீரமற்ற அன்பினால் உருவாக்கப்பட்ட அதிசயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அவருக்கே எல்லாம் சாத்தியம். இந்த அதிசயம் எந்த ஒழுங்கின்மையையும் அறிமுகப்படுத்துவதில்லை, ஆனால் முதன்மையான ஒழுங்கை வெளிப்படுத்துகிறது. கடவுளின் மாறாத சட்டத்தின் அறிவியலை நிறுவுகிறது. ஆன்மீக பரிணாமம் மட்டுமே தெய்வீக சக்தியை பயன்படுத்துவதற்கு தகுதியானது. எகிப்தில் இஸ்ரவேலர்களை வாதைகள் மீதான நம்பிக்கையிலிருந்து காப்பாற்றியது மனம்தான். வனாந்தரத்தில் பாறையிலிருந்து நீரோடைகள் ஓடின, மன்னா வானத்திலிருந்து விழுந்தது. இஸ்ரவேலர்கள் வெண்கல பாம்பை பார்த்து விரியன் பாம்புகளின் விஷக்கடியிலிருந்து அவர்கள் குணமடைந்ததாக உடனடியாக நம்பினர். தேசிய செழிப்பில் எபிரேயர்களின் வெற்றிகளுடன் அற்புதங்கள் இணைந்தன. ஆனால் அவர்கள் உண்மையான யோசனையிலிருந்து விலகிச் சென்றபோது அவர்களின் மனச்சோர்வு தொடங்கியது. அந்நிய தேசங்களிடையே சிறைபிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட தெய்வீக கொள்கை கடவுளின் மக்களுக்கு அக்கினி சூளையிலும் ராஜாக்களின் அரண்மனைகளிலும் அற்புதங்களை செய்தது. வாயுக்கள் மற்றும் சக்திகள் என்று அழைக்கப்படும் பொருள் தெய்வீக மனதின் ஆன்மீக சக்திகளின் போலிகள். அதன் ஆற்றல் சத்தியம், அதன் ஈர்ப்பு அன்பு, அதன் ஒட்டுதல் மற்றும் ஒற்றுமை வாழ்க்கை இருப்பின் நித்திய உண்மைகளை நிலைநிறுத்துகிறது. மின்சாரம் என்பது ஆன்மீகம் அல்லது உண்மையின் உண்மையான சாரத்தை போலியாக்கும் பொருள் தன்மையின் கூர்மையான உபரி. மின்சாரம் புத்திசாலித்தனம் அல்ல. அதே நேரத்தில் ஆன்மீக உண்மை மனம் என்பதே பெரிய வித்தியாசம். பூகம்பம், காற்று, அலை, மின்னல், நெருப்பு, மிருகத்தனமான மூர்க்கத்தனம் ஆகியவற்றில் வெளிப்படுத்தப்படும் மரண மனதின் வெற்று கோபம் இல்லை. மேலும் இந்த மனம் என்று அழைக்கப்படுவது சுயமாக அழிக்கப்படுகிறது. தெய்வீக நீதியை போலியாக காட்டும் தீமையின் வெளிப்பாடுகள் வேதத்தில் இறைவனின் கோபம் என்று அழைக்கப்படுகின்றன. உண்மையில் அவை பிழை அல்லது பொருளின் சுய அழிவை காட்டுகின்றன. மேலும் பொருளின் எதிர்மாறான ஆவியின் வலிமை மற்றும் நிரந்தரத்தை சுட்டிக்காட்டுகின்றன. கிறிஸ்தவ அறிவியல் உண்மையையும் அதன் மேலாதிக்கம், உலகளாவிய நல்லிணக்கம், கடவுளின் முழுமை, நன்மை மற்றும் தீமையின் ஒன்றுமில்லாத தன்மையையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. எப்போதாவது ஒரு நாள் சிறந்த கட்டிடக் கலைஞரான ஆவி அறிவியலில் ஆண்களையும் பெண்களையும் எவ்வாறு படைத்துள்ளார் என்பதை கற்றுக்கொள்வோம். கிறிஸ்தவ அறிவியல் பெருக்கத்தை அல்ல, வெளிப்பாட்டை முன்வைக்கிறது. இது மூலக்கூறிலிருந்து மனதிற்கு எந்த பொருள் வளர்ச்சியையும் வெளிப்படுத்துவதில்லை. மாறாக மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் தெய்வீக மனதை பரப்புவதாகும். படைக்கப்பட்ட அனைத்தும் கடவுளின் செயல், அனைத்தும் நல்லது. மனிதனின் நல்லிணக்கமும் அழியாமையும் அப்படியே உள்ளன. மனிதன் பொருள் ரீதியாக படைக்கப்பட்டான் என்ற எதிர்கருதுகோளிலிருந்து நாம் விலகி படைப்பின் ஆன்மீக பதிவின் பக்கம் வைரத்தின் முனையுடனும் ஒரு தேவதையின் எழுதுகோளுடனும் புத்தியிலும் இதயத்திலும் பொறிக்கப்பட வேண்டிய படைப்பின் ஆன்மீக பதிவின் பக்கம் நம் பார்வையை திருப்ப வேண்டும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.